ஆனால் இது அடங்கி விடுகின்றது. இது நலன் இருக்கு. இதனை கலந்த கலையின் தன்மைகள் வெளிப்படும் போது பல உலோகங்கள் மாற்றம் ஆகும். விஷத்தன்மைகள் பிரிக்கும் போது பல நிலையாகும். பல உலோகங்கள் இத்தகைய உணர்வை கலந்தத்தும் மனிதன் இதை நெருப்பில் வைத்து உணர்வை பிரிக்கின்றான். மீண்டும் பல உலோகங்களை ஒன்றாக சேர்த்து புது கருவிகளை உருவாக்குகின்றான் மனிதன். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்க எல்லாம் படித்தவர்கள் நான் படிக்காத அங்க நடக்கும் நிகழ்ச்சிகளை குரு காட்டினால் உணர்வு அலைகளை இங்கே உங்களை நான் கவருகின்றேன். அந்த அறிவாக நான் அறந்து கொள்கின்றேன். நீங்களும் இந்த உங்கள் வாழ்க்கையில் அறியாத நுகரும் என்று தீமையிலிருந்து விடுபட வேண்டும். ஆகதான் அதற்குத்தான் இந்த உணர்வை பதிவாக்கி நீங்கள் அருண் ஞானியை நினைவு கொண்டால் பகமனை உட்புகாதபடி நீங்கள் காக்கலாம். ஏனென்றால் இத்தகைய வழங்கி காட்டிக் கொண்டவன் தான் கலந்து கொண்டவன் தான் துருவ. அவன் தனக்குள் வளர்த்து இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அதை நாம் கவர்ந்து நம் உடலிலே பதிவாக்கிக் கொண்டால் வேற எந்த உலகு நமக்குள் தாக்கினாலும் ஈஸ்வரா என்று அவனிடம் ஏண்டி இப்ப உங்களுக்குள் பதிவான நிலையை அந்த துருவ நட்சத்திரத்தை நீங்கள் நுகர்ந்தால் அந்த உணர்வு இங்கே உண்டு நுகரப்படும் போது இங்கே தீனி என்று உணர்வு வாலி ஆக அந்த சுவைமிக்க உணவின் மகிழ்ச்சி பெற செய்வது துருவ நட்சத்திரம். அதனின்று வரும் உணர்வை கண்ணுட்டு பதிவாக்கி நினைவில் உங்களை அங்கே செலுத்த செய்யும் உணர்வை நுகர்ந்து ஓம் நமச்சிவாய் உங்க உடலிலே பதிவாகின்றது. அதை கவரும் என வித்தாக உருவாக்கணும். நினைகொண்டால் அந்த வித்தை வளர்த்தலாம். நல்ல அகில வித்து நல்ல வித்து போட்டேன்னு நிறைய விதை வரும். அதில் நல்ல வெள்ளாம வரும். பசி தீர்த்துலாம் என்ன விதைச்சி விட்டு தண்ணி விழாம விட்டா என்ன பண்ணும்? தண்ணி விட்டாலும் களை எடுக்காம விட்டா என்ன பண்ணும்? பலன் இல்லை. இதே போல நிலைகளிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லும். ஆகவே அவன் இத்தகைய நிலைகளை கண்டான். இந்த விஞ்ஞானி என்ன செய்கின்றான்? இது கடல் பக்கம் இந்த மின்னல்கள் ஒவ்வொன்றும் நட்சத்திரங்கள் எதிர்மறை ஆகும் போது மின்னல் ஆகின்றது. ஆனால் இங்க மரங்களில் கருக்கி விடுகின்றது. ஆனால் கடல்ல ஹைட்ரஜன் இந்த உப்பின் தன்மையை அடக்கும் தன்மையாகும். அதனால்தான் விஞ்ஞானிகள் ஹைட்ரஜன் அணு இயக்கத்தின் தன்மை ஒடுக்கும் தன்மை பெறுகின்றது. ஆனால் கடல்களிலே பட்டத்தின் இந்த மின்னணுக்கள் இது இதில் யுரோனியமாக வருகின்றது. அதில் பலவிதமான நிலைகள் மலர்களாக மாற்றும். சாதாரண நிலைகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்காத தனித்தன்மை கொண்டு தோள்கள் பட்டால் அது சாதாரண மலர்கள். அவர்கள் கடல் பகுதியில் பார்த்தோன்னு இந்த மலர்கள் நிறைஞ்சி வருவதை பார்க்கலாம். ஆனால் இதுடன் கலந்த நிலைகள் பலவற்றும் இதற்குள் கலந்தவை. இதுடன் சேர்க்கப்படும் அந்த வீரியம் குறைந்தால் மணலாக மாற்றுகிறது. வீரியத்தின் உணர்வு அதிகமாக மணலாக மாற்றினால் யுரோனியமாக மாறுகிறது. அதை மற்றவர் இதை கொண்டு பிரிக்க கற்றுக்கொண்டால் மனிதன் அதன் உணர்வை உருவாக்கி உணர்வின் தன்மை நாம் வெடிக்க செய்யும் போது சூரியன் காந்தப்புலன் அறிவு கவர்கின்றது. அலைகளாக மாறுகின்றது. அதன் மாறப்படும் போது தன் இனத்திலும் ஊடுருவுகின்றது. உலோகம் இருந்தாலும் அது பாவியாக மாற்றுகின்றது. தன் இனத்தின் தன்மையோ பொயிர் போல சொல்லுகின்றது. ஆகவே தாவர இனங்களில் உள்ள தன் கதை இயக்கப்படி நட்சத்திரங்கள் உண்டே உண்டு. அதன் உணர்வின் தன்மை பறக்கப்படும் போது குறுகிய காலத்தில் அது வீரித்தன்மை இருக்க வரையிலும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை புறத்தை அழிச்சிவிடும். அதுக்கப்புறம் உயிரினங்களே வாழ முடியாத நிலையாகும். ஆக விஞ்ஞான கண்டுபிடிப்பு தன் நாட்டை காக்க எந்த கடவுளின் மனு இருந்தாலும் இயேசுதான் எனக்கு வளர்க்கின்றான் என்னை காக்கிறான் என்று சொல்லப்படும் போது அவனே இதை செய்ய போகும்போது ஏன் இயேசு அவரை செய்யவில்லை? இதே போல இன்றைக்கு இந்த கடவுள் தான் என்னை காக்கிறான் என்று சொல்ல போமோ மற்றவர்கள் காக்க ஏன்டா அவனை கொள்றான் என்று கடவுள் ஏன் கேட்கவில்லை? ஆக நடிகர் நாயகம் இன்னொரு உண்மை நிலையில் சொன்னால் இதுதான் உண்மை நிலை என்று சொன்னால் அவர்கள் மற்றவர்களை கொல்லப்படும் ஏன் நீ செய்கின்றான் என்று ஏன் அந்த கடவுள் கேட்கவில்லை? நீ வணங்குகின்றாய் தவறு செய்ய கேட்க வேண்டும் அல்லவா? இதெல்லாம் நுகர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு உயிர் நமக்குள் சென்றால் உயிர் இயக்கத்தும் உள்நீந்து நம்ம இயக்கும் தன்மைகள் இருக்கும். ஆக மனிதனானத்தின் இதிலிருந்து நாம் மாறுபட வேண்டும். ஆக ஞானிகள் ஒவ்வொன்றும் தீனின் இயக்கங்களை எடுத்துரைத்தனர். நீ வாழ வழிவகுத்து கொடுத்தனர். அதை விடுத்து இந்த உடலின் இச்சைக்கும் மற்ற நொண்டு ஒருவனை அழித்து என் சுகபோகங்களுக்கு கடவுளை வணங்க கற்றுக்கொண்டமே தவிர இந்த கடவுளைத்தான் நான் வளர்கின்ற தவிர மனிதன் வாழ வைக்கும் நிறைய மனிதனானோம் என்னை உருவாக்கினாய் நீ. அவன் இதை போல ஒவ்வொரு உயிரின் கடவுளாச்சி அந்த உடல் அவன் அமைத்த ஆணையம் என்று மதிக்கும் தன்மை வைத்தான் ஒவ்வொரு ஞானியும். யாராவது நினைக்கிறோமா? இதைத்தான் அன்று காந்திஜி சொன்னார். சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா ராம் பகித்த ராம் இந்த இந்தியிலே எல்லா நிலையும் இருந்தாலும் எல்லாரும் ஒன்றென்ற உணர்வை நாம் நுகர்ந்தான் அந்த சூழலின் தன்மை நமக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி ஊட்டும் என்று பாடினான் நம் காலத்தில் வாழ்ந்த காந்தி. யார் அதையாவது சிந்திக்கிறோமா? ஆக கடும் நிலைகளிலிருந்து அந்நிய நிலத்திலிருந்து விடுபட அவர் தன்னையே அர்ப்பணித்தார். ஆனால் அவர் அதற்கு முன் படு போக்கியும் கூட தவறான வழியில் நடந்தவரும் கூட. ஆக நாட்டின் பத்து வரப்போகும்போது மக்களும் இயக்கத்தை வரும்போது ராமாயணத்தை கற்கும்போது இந்த உணர்வு இயக்கங்கள் அவருக்குள் பதிவாகின்றது. ஆகவே அவருக்குள் அந்த உணர்வின் தன்மை வரும்போதால் மக்கள் என்பதை நிலையை ஒவ்வொரு உயிரும் கடவுளாக மாற்றுகின்றார், மதிக்கின்றார். அந்த கடவுள் வீட்டிற்கும் ஆலயம் விடுபட வேண்டும் என்று மனித உணர்வால் இயக்க நிலையிலிருந்து நீ எப்படி பற்றுக் கொள்ள வேண்டும் என்று செய்வார். ஆனால் அந்த காந்தி வாழ்ந்த இந்த நாட்டில் நாம் எப்படி வாழ்கின்றோம், காந்தியை பற்றி பேசுகின்றோம், நாட்டை காக்கிறோம் என்று. நாட்டை காப்பவர்கள் நாட்டை குழப்பிக் கொண்டே உள்ளோம். ஆக காந்தியை பற்றி அனைவரும் பேசுவார், உலக நிலைகளிலே பேசுகின்றோம். இயேசு ஒரு பக்கத்தில் அடிச்சா அந்த பக்கம் இயேசு பற்றி தான் சொல்லுங்க, அடுத்தவன சுட்டு கொண்டு அமெரிக்காக இயேசு பற்றி சொல்லுகின்றான். நான் மதத்தின் அடிப்படையில் உலகம் முழுவதும் பரப்புகின்றான், தனக்கு ஆதரவை தேடுகின்றான். ஆனால் ஆதரவு தேடிய பின் என்ன செய்கின்றான், இதெல்லாம் அரசியலோடு ஒட்டிதான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். பக்தி என்ற நிலைப்பின் அவன் ஞானத்தின் உணர்வு பகமை எப்படி நம்மை சாடுகின்றது, நாம் எங்கே அழைத்து செல்கின்றோம், நாம் எங்கே செல்லுகின்றோம் என்பதை நாம் அறிந்து வேண்டும். இந்த நிலையை செய்தாலும் கூட அவன் குண்டு செய்தால் மற்றவனை கொல்லக்கூடிய நிலைகளை அவன் செய்தால் அவன் ஆண்டவன் அவனுக்கு அனுமதிக்கின்றான். ஆக மற்ற அரசன் தன்னை காத்துக்கொள்ள செய்தால் இவன் உலகத்தை அழித்துவிடான், இது முதல்ல அழித்துவிடும். ஆக அவனுக்கு அடிமையாக வருகின்றான். அப்ப இயேசு அவன் பக்கத்தில் இருக்கான். ஆக அணுகுண்டை எடுத்து ஹிரோஷிமாவை போட்டு வெடித்தார். ஆனால் செய்தது ஜெர்மனி. அவன் இது செய்தால் பாவம் தன்னை தொட்டுவிடும் என்று அவதி வைத்தான். ஆனால் ஒரு குண்டை போட்டுனால் இவன் அடிமையாயிருப்பான். ஆனால் இது நமக்கு பாவ செய்ய வேண்டாம் என்று தன்னையை அர்ப்பணித்தான் ஹிட்லர். குடூரம் உள்ளவன் தவறு செய்வோரனை கண்டிக்க வேண்டும் என்ற உணர்வை வளர்த்தான். ஆனால் அதே சமயத்தில் மக்கள் மடிவர். ஆக மக்களை தீமை நிலையில் அழைத்துச் செல்லும் விஞ்ஞானி யூதனாக இருந்தான். அந்த யூதன் என்ற நிலை வரும்போது தனக்கு பிறப்புகின்ற உலகத்திற்கு இந்த விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தான் என்று வரப்படும் போதுதான் யூதனை அனைத்தும் கொண்டான். ஆக அவனை காக்க அதை செய்தான். இவர்களெல்லாம் என்ன சாமிக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு எப்படி சாமி எல்லாம் கும்பிடுறோம், யாகத்தை செய்யறோம், சாமி ஒண்ணும் தெரியாது என்ற நிலைகளை நீங்க என்னிட கூடாதுங்களுக்கு தான் இதை இடைமறித்து உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்வது. என் நாட்டை பற்றி தெரிந்து கொண்டவனும் என்னை தெரிந்து கொள்ள செய்ததும் எமது குருநாத. இது ஒன்று மட்டும் நீ தெரிந்தால் பத்தாது, பக்தி என்ற நிலை காக்கும் சக்தி உனக்கு வேண்டும். ஆக ஒவ்வொரு மக்களும் தன்னை அறிந்து தன்னை காக்கும் உணர்வின் தன்மை அங்கு வளர வேண்டும் என்பதை சொன்னதனால்தான் இதை உங்களிடம் மறித்து சொல்லுவேன். ஆகவே இதை போல பல தீமைகளின் தன்மையை அந்த துருவன் இந்த விஷயத்தின் தன்மை கண்ட பின் அவனுக்குள் நுகர்ந்து நுகர்ந்து அவன் 16வது வயது வரப்படும் போது தான் எதையெல்லாம் அண்டத்தை கண்டானோ அந்த உணர்வை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றான். ஆக இந்த பிரபஞ்சமும் சூரியனும் எப்படி ஆனது என்ற உணர்வை, ஆதி அந்தமும் எப்படி உருவானது என்ற நிலையை இவன் காணுகின்றான். ஏனென்ற தாய் கருவளை பெற்ற இந்த விஷயத்தை ஒடுக்கும் தன்மை வரும்போது விஷம் எப்படி உருவானது, அந்த விஷயத்தின் தன்மை எப்படி சூரியனானது, சூரியன் எப்படி உருவானது என்று அவனுக்குள் இந்த சூரிய இயக்கம் இருக்கினால் உணர்வின் அணுவின் இயக்கங்கள் எப்படி இருப்பது என்ற நிலையை அவன் உணர்ந்தான். எவ்வாறு இந்த சூரியனோ கோள்களோ இல்லாத போது அது எப்படி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்ச்சி அடைந்தது என்ற நிலையை தெளிவாக அவனுள் அவன் காணுகின்றான். அகசியனாக இருக்கும்போது அவன் வளர்ச்சியில் தான் தெரிந்து கொள்ளப்படும் போது இதை உணர்வின் தன்மை உணர்கின்றான். எவ்வாறு ஆக அகண்ட அண்டம் இருண்ட நிலைவு கொண்டது, இந்த மாதிரி சூரியனின் கோள்களே இல்லை. நீங்க வீட்டை ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு மூடி வச்சுட்டு போங்க, ஒரு மாசத்துக்கு கழிச்சு வந்து திறந்து பாருங்க, நெடி தள்ளும், வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. அதே போல அகண்டாண்டம் திறந்த வெளியாக இருப்பினும் ஏற்படும் வெப்பத்தால் திடீர்னு வீடு திறந்துவாத வெப்பம் வரும். இதே போல வெப்பத்தின் தன்னல் கூடுகின்றது, அது ஆவியின் தன்மை அடைகின்றது, நாளடைவில் விஷத்தின் தன்மை அடைகின்றது. ஆக இதே போல வெப்பத்தின் தன்மை உருவாகி வருகின்றது, விஷத்தின் தன்மை நெடிகள் இதை தாக்குகின்றது, நகர்ந்து ஓடும் தன்மை வேண்டும், மோதலில் மீண்டும் ஒரு வெப்பத்தின் தன்மை வருகின்றது, நகர்ந்து ஓடும் போது காந்தம் என்ற நிலை வருகின்றது. நான் ஆதி பராசக்தி என்பது நெருப்பு, ஆதி லட்சியம் என்பது ரெண்டாக உருவானது, ஆதி சக்தி என்பது விஷம், இந்த மூன்றும் சேர்த்து மூன்று சக்தியிலே மும்மரம் என்ற நிலையை அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை என்று நாம் பார்க்கின்றோம். இந்த மும்மரம் ஆனப்பின், இந்த மூன்று சக்தி ஆனப்பின், ஆதி லட்சியம் என்பது நெருப்பு வெப்பம், ஆதி லட்சுமி என்பது காந்தம், இதெல்லாம் காரணத்தை வைத்து நாம் எல்லாம் அறிந்து உணர்ந்து இந்த மனிதனின் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எதை பின்பற்ற வேண்டும், நம்மை அறியாத தீமைகளை எதை கொண்டு எதை அழிக்க வேண்டும். சந்தர்ப்பத்தால் அகசியன் தாய் கருவளை வைந்த உணர்வை எடுத்தான். இப்ப நாம் தாய்மார்கள் எல்லாம் பார்க்கணும்,
அந்த கர்ப்பத்தில் இருக்க போகும்போது டெக்னிக்கல் அங்கே சண்டை போடுறதும் பார்க்குறது அந்த கிரிக்கெட்டா இதெல்லாம் விளையாடுறது பார்ப்பாங்க. அவன் பிறந்த உடனே அங்கே சண்டை போடுறதும் அங்கே வேதனை போடுறது இந்த உணர்ந்து வந்தோடனே அந்த வேதனை போடுறது கடைசியெல்லாம் பிறந்த உடனே இதை செய்வான். இன்றைக்கு நான் பார்க்குற விஞ்ஞான அறிவு இதை போன்ற நோயாளி பாட்டுன்னு இறக்கமா இருப்பான் அடப்பாமே. ஆனால் அந்த உணர்வு அந்த உள்ளிலிருந்து தொண்ணூறு நாளுக்குள் இதை கருவாக்கி விட்டால் இந்த உணர்வின் தன்மை அவன் அந்த செயலின் உணர்வாக உருவாகின்றான். ஆனால் அகசியமும் தீமையிலிருந்து விடுபடும் நம் தாய் நுகர்ந்த உணர்வுகளோ இன்று அண்டத்திற்கும் முதல் மனிதன் ஒளியின் சரீரமாக பெறும் தகுதியை பெற்றார். அவன் இன்று வருவதை தொடர்ந்து ஒரு வித்து உருவானால் அதன் தொடர் வருகின்றது. ஆக ஒரு உணர்வின் தன்மை பெற்ற பின் ஒரு உடல் வருகின்றது. அது உடலின் தன்மை ரொம்ப தன் இனத்தை பெருக்குகின்றது. இதே போலதான் உணர்வு ஒளியாக மாற்றி உணர்வின் தன்மை கொண்டு ஒளியின் சரீரமானவன் துருவ நட்சத்திரமான இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் சாப்பாட்டை நினைச்சிடுறீங்க. இது அரும்பெரும் சாப்பாடு. அதனால இதை நீங்கள் பறிந்து கொண்டு இந்த உணர்வின் தன்மை பதிவான பின் நாளைவரும் விஞ்ஞான உலகில் இந்த நமது உயிர் எலக்ட்ரிக். ஆனால் அதே சமயத்தில் நம்ம சூரியன் எலக்ட்ரானியால் உருவாக்கணும். அதிலிருந்து வெளிப்படும் எலக்ட்ரிக் அடுத்து ஒன்றை காந்தம் எழுத்து கொண்ட எலக்ட்ரானிக் அதை இயக்கத்தன்மை அது எலக்ட்ரானிக்காக இயக்கப்பொறியாக தாக்கப்படும் போது மற்றொன்றை தாக்குகின்றது. அதன் உணர்வின் தாக்கப்படும் போது இந்த உணர்வின் தன்னுடன் அந்த வெப்பத்தால் தன்னுடன் இணைக்கப்படும் அது சத்தாக இயக்க செய்கிறது. புரோட்டான் நியூட்டான் அதனுடைய உணர்வுகள் புதுவிதமான நிலைகள் அணுகு மாறுகின்றது. இந்த உணர்வின் தன்மை ரெண்டரை கலந்தார் நியூட்டான் என்று விஞ்ஞானிக்காரன் பெயர் வைக்கின்றான். அவன் தெரிந்து கொண்ட உணர்வு கொண்டு கல்வியின் அறிவால் அவன் தெரிந்து கொண்டான். மெஞ்ஞானி தனக்குள் என்று என்ன கண்டான் வெப்பம் காந்தம் விஷம் ஒரு சத்தை நுகர்ந்தால் அதை சீத்தா அந்த சுவையின் உணர்வு தனக்குள் சேர்த்தால் அந்த மனம் ஆகவே ஐந்து புலன் அறிவை அவன் காட்டுகின்றான். இவன் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு இவன் பெயரை இடுகின்றான். ஆக இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வந்தால் எது என்ற நிலைகள் அவன் அறிந்தான். ஆனால் மனிதனான நாம் இன்று அரசன் என்ற நிலைகள் வரும்போது அவன் காட்டிய நெறி இந்த குறுகிய கால உடலுக்கே காலத்தை செலவழி விஷத்தின் தன்மை பாய்ச்சுகின்றான். இந்த உடலையே அழித்து விட்டால் மீண்டும் நஞ்சு கொண்ட பாம்பின் இனத்துக்கே சேருகிறோம் என்று மறந்துவிட்டான். விஞ்ஞான உலகால் ஏற்பட்ட நுணர்வு காற்று மண்டலமாகும் போது இன்று பத்திரிகை வாயிலாகவோ விஷத்தின் தன்மை வெளிவிடும் போது எந்த ஆடையை நாம் விஷத்தை பிரிக்க ஆடையில் இருந்து செய்தனோ இந்த ஆடைப்பட்டாலும் வெடி சென்ற இந்த விஷம் தனக்குள் ஆன்மாக மாறு சிறுகச் சிறுக நம் விஷத்தின் தன்மையும் அடைகின்றது. தெளிவாக தெரியும் நாடு போல ஆனால் இது தொடக்கும் சக்தி வேண்டும். ஆனால் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த நஞ்சின் தன்மை நமக்குள்ள அடக்கும் சக்தி வேண்டும். இது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகதான் இது உங்களுக்குள் தெளிவாகி ஒன்றுடன் நான் சொல்லும் போதெல்லாம் இணைத்தே கொண்டு வருகின்றேன். பொருள்படும்படி உங்களுக்கு நினைவாக்கும் போது உங்களை காக்கும் உணர்வுகள் அங்கு தோன்ற வேண்டும். பகவையிலிருந்து நீங்க மீள வேண்டும். இப்படி அவன் கண்டு உணர்ந்த உணர்வுகள் அகசியன் இந்த நிலை பெற்ற பின் தான் இவன் தான் எதையெல்லாம் கண்டோனோ இப்படி வெளிவரப்போது மூன்று நிலை கொண்டாலும் இந்த காந்தம் என்ற நிலை புதுது புதுதாக உருவாவதை தனக்குள் கவர்ந்து அந்த சத்தின் தன்மை மற்றொன்று வளர்க்கும் தன்மை பெறுகின்றது. முதல இயக்கும் சக்தி பெறுகின்றது. ஒன்றை காந்தம் கவர்ந்து கொண்டால் அதை இனத்தின் தன்மை பெருக்கும் தன்மை வருகின்றது. அதுதான் பரபிரம்மம். ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த மூன்று அணுக்குள் இதை சேர்த்து கவர்ந்து கொண்டதோ அதனை உருவாக்கும் திறன் தெரிந்து பிரம்மா உருவாக்குகின்றான். விஷ்ணு வரம் கொடுக்கின்றான். அந்த வெப்பத்துக்குள் ஏற்படும் உணர்வின் தன்மை மறுபடியும் ஏற்படும் போது விஷ்ணு ஆகின்றான். ஆனால் அந்த விஷ்ணு என்ற வெப்பத்தின் தன்மை வரப்படும் போது இதனுடன் இணைக்க வரம் கொடுத்து விடையும். இந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்துக் கொண்டதும் அந்த ஞானத்தின் நிலையில் கொண்டு அதை இயக்கும் தன்மை உலகையை உருவாக்கும் தன்மை விஷ்ணு உருவாக அதிலிருந்து வரம் கொடுக்கின்றான். பிரம்மனோ உருவாக்குகின்றான். இதன் உடலை சேர்த்தும் போது உருவத்தின் தன்மை அடைகின்ற அங்கே சிவமாகின்றது. முதல் சிவமாகின்றது. ஆக இதனுடன் உடலின் உணர்வின் தன்மை வரும்போது சிவமாகின்றது. இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அந்த வினை என்ற உணர்வின் உணர்ச்சி ஊற்றுவதென்று இதிலிருந்தே கொண்டடைகின்றார். இந்த வேதங்களின் மூலங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் இதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த காவிய படிப்பினையை நீங்கள் படித்துக் கொண்டால் இந்த உணர்வு உங்களுக்குள் பதிவு கொண்ட பின் அந்த காவியத்தின் உண்மை உணர்வை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று உங்க உணர்வை உங்களுக்கு வழிகாட்டும். அது வழி காட்ட வேண்டும் என்பதற்குத்தான் உங்களை பதிவு செய்கிறேன். ஆகவே இதை இப்படி அவன் கண்ட உண்மைதான். இப்படி ஒன்றை எடுத்துக்கொண்ட பின் ஒன்றோடு ஒன்று மோதுவது மீண்டும் வெப்பமாவது தனக்குள் எடுத்துக்கொண்ட ஆவியாக மாறுவது அந்த ஆவியின் தன்மை ஆகிய அடர்த்தி ஆகின்றது. அந்த அடர்த்திக்குள் அணுக்கள் மோதுகின்றது. நீராகின்றது. நீருக்குள் அணுக்கள் சிக்குகின்றது. அந்த சிக்கிய உணர்வின் தன்மை கொண்டு அதை எடைகூடி ஓடுகின்றது, ஓடுபாதை ஒராகின்றது, நீர் ஆவியாகின்றது, உணர்வின் தன்மை ஒரு பொருளாகின்றது, பரமாகின்றது, எல்லை. நாம் பரம் பொருள் என்ற நிலையை அகசின் அதை அறிகின்றார். இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்றது. ஆனால் பரம்பொருளான பின் ஊடுபாதையில் தன் அருகில் உள்ள காந்தப்புலன் உராயப்படும் வெப்பமாகுது, சுழற்சியின் தன்மை வருகின்றது, துருவப்பதில் கவர்கின்றது, தான் கவர்ந்தது மேல் பரப்பாகின்றது, சுழற்சியில் வெப்பம் நடுபொய்யா ஆகின்றது. அகருக்கு பேர் சீவலிங்கம். இப்படி வளரும் தன்மை வருவதை சீவலிங்கம் என்று அன்று அகசியம் வைத்த பேர். அணியின் இயக்கத்தை அவன் கண்முன் வந்த பின் எப்படி ஜீவிக்கின்றது இந்த கோள், சீவலிங்கம் என்று காரணத்தை வைத்தான். இதன் உணர்வின் தன்மை வளர்ச்சி அடைய 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 பெரும் கோளாகின்றது, சுழற்சியின் தன்மை அதிகமாகின்றது. முதல்ல நீரானது அதே சமயத்தில் வெப்பம் அதிகமாகும் போது இந்த பொருளை உருக்குகின்றது. ஆக இதே போல அதனுடைய வளர்ச்சி பெறுகின்றது, பல உலோகங்களின் நிலை மாற்றம் அடைகின்றது. ஆக இந்த உணர்வின் சுழற்சி ஆகும்போது கூழாகிவிடும், மீண்டும் அமிலமாகின்றது. நீர் அமிலமாக பல பொருள்களை சேர்க்கும் போது அமில சக்தி அடைகின்றது. அமிலங்கள் உருவான பின் சிதைந்து ஓடுகின்றது. ஊடுவாதில் அதை விட்டு அகந்த பின் அது பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது. இந்த ஈர்ப்பு வட்டத்தில் அதன் மற்ற நிலைகளை தனக்குள் கவர்கின்றது, தூசியாக மாறுகின்றது, மீண்டும் இது நுகர்கின்றது. ஆக இதை அடங்குகின்றது. ஆக அந்த உணர்வின் தன்மை வரப்படும்போதுதான் சூரியநாயகன். இதன் துவளில் சுழண்டு வந்த நிலைகள் இதன் ஈர்ப்பு வட்டில் சேர்ந்ததுதான். புறநிலையில் இருப்பது நட்சத்திரம், அதன் அருகே வருவது கோள்களும் என்று நிறைய வருகின்றன. இப்படித்தான் ஒரு பிரபஞ்சம் வருவான். இதை போன்றுதான் ஒரு உயிரணு நுகர்ந்தால் முதல்ல ரத்தம் இல்லை, நீரின் வடிவமாக வந்தது, உடலின் தன்மை பெற்றது. இந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்துக் கொண்ட பின் உணர்வுக்கொப்ப பல அணுக்களின் தன்மை உயிருடன் ஒன்று ஒரு பரம் அறந்து இன்று பிரபஞ்சமானால் நம் உடலுக்குள் இது ஒரு பிரபஞ்சமாக மாறுகின்றது என்ற நிலையை அவனுக்குள் உணர்ந்தான். உணர்ந்த உணர்வின் தன்மை நஞ்சை வென்றிடும் சக்தி பெற்றதனால்தான் அவன் அதை பெறும் தகுதி பெறுகின்றான். இப்படி பெற்றவன் தான் இந்த தனக்குள் பெற்றது அனைத்தையும் 16 வயதில் திருமணம் ஆகும்போது தான் எதையெல்லாம் கண்டானோ அது தன் மனைவியும் பெற வேண்டும் என்று ஓதினான் செடிகள். அந்த ஓதிய உணர்வு பதிவானது அவன் பதிந்த உணர்வை நினைகொள்கின்றான். அவன் அண்டத்தில் பார்த்த அனைத்தும் அவன் பார்க்கின்றான். தன் கணவனால் பெற்ற சக்தி நான் அகந்த அண்டத்தையும் காணும் உணர்வு பெற்றேன், அருள் உணர்வை பெற்றேன், அவர் வளர்ச்சி வெற வேண்டும் அருள் என்றும் என்னுடன் உறுதுணையாக என்னை உலகத்தையே உணர்வும் உணர்வும் ஒளியாக மாற்றும் அந்த சக்தி அறிவின் தெளிவாக வர வேண்டும் என்று எண்ணுகின்றார். ஆக மனைவி தான் சொன்னதை தன்னுள் கட்டுணர்ந்த உணர்வை விளைவித்து தனக்கு அந்த உணர்வின் தன்மை பெறும் தகுதி பெற்றது. எங்கள் இருமனும் ஒன்றிட வேண்டும், அந்த உணர்வின் ஒளிதன்மை பெற வேண்டும் என்று இவன் உணர்வால் எதனின் உணர்வு ஒளியானதோ உணர்வின் இரு உணர்வுகள் ஆகப்போகும்போதுதான் பெண்பால் ஆண்பால் என்ற நிலை வருகின்றது. காரணம் ஆக இன்று துருவ நட்சத்திரத்தில் எடுத்துக்கொண்டால் ஆண் பெண் என்ற நிலைகள் கொண்டு அகல் நட்சத்திரமானது. ஆக உணர்வின் தன்மை நஞ்சை ஒளியாக மாற்றி ஒளியின் தன்மை வருகின்றது. ஆனால் இன்று நட்சத்திரங்கள் தனதுள் எழுத்துக்கொண்ட வீரியத்தன்மை அடைகின்றது. ஆனாலும் அது இன்னைக்கு காட்டிய நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்பால், ரேவதி நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் பெண்பால். ஆக இந்த உணரும் பொறிகள் ஒன்றோடு ஒன்று மோதி ஆகிய சரிந்துண்டு செல்லப்படும் தூசிகளாகின்றது. ஆனாலும் மோதலில் எதிர்பாராத மோதலில் ஏற்படும் உணர்வுகளே வேறு. ஆனால் காட்டிய நட்சத்திரத்தை கண்ட பெண் ஒரு வியாழன் கோளின் விஷத்தன்மை கொண்ட பெண் அதன் உணர்வை கண்டு இது இதனுடைய அழுத்தம் அதோடு ஒன்றாது நகர்ந்து ஓடுகின்றது. ஆனால் ரேவதி நட்சத்திரத்தின் அணுக்கள். ஆனால் அதே சமயத்தில் காட்டிய நட்சத்திரத்தின் மோதிய பெண் இது சுழற்சியின் நன்மை அடைந்து மூன்று ஒன்றாகிறது. இப்படி துடிப்பானதுதான் மூன்று நிலைகள் கொண்டு வெப்பத்தின் தன்மை துடிக்கும் நிலையை வருகின்றது. துடிப்பால் ஏற்படும் வெப்பமும் ஈர்க்கும் தன்மை வந்து தனக்குள் அருகில் மற்ற கோள்களின் தோள்களை இழுத்து இதற்குள் அடைபட்டுக் கொள்கின்றது. எப்படி ஒரு புழு தனக்குள் நுகர்ந்து தன் நிலைகளின் கூட்டுக்குள் சிக்கிய பெண் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் நுகர்ந்து நுகர்ந்து ஆனால் புழு அது பறக்கும் பூச்சியாக குறுகிய மாறுகின்றது. ஆக மாறிய பின் அதில் வரக்கூடிய கரு மற்ற எந்தெந்த செடிகளில் அது பாய்ச்சுகின்றதோ அந்த செடியின் சத்தை கவர்ந்த அந்த உணர்வு பட்டுப்பூச்சிகளாகவும் பல பூச்சிகளாகவும் மாறுகின்றது. இதை போலதான் நுகர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு இதனை எப்படி விடைந்தது என்ற நிலையை அவன் தெளிவாக தெரிந்து கொள்கின்றான். அதனால்தான் அவன் அகசியன் என்றும் துருவன் என்றும் துருவ மகிழ்ச்சி என்றும் சிசித்துக் கொண்டான் என்ற நிலையில் இவை அனைத்தும் தன் மனைவிக்கு ஓதும் போதுதான் இருவரும் ஒன்றாகி வசிஷ்டரும் அந்ததி போல வாழ்ந்து நலாயினை போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றியிருக்கும். ஆக இருவரும் சேர்த்துக் கொண்ட உணர்வை ஒளியாக நஞ்சை வென்று உணர்வு ஒளியாக பெருக்கும் நிலையை பெறுகின்றது. இரு உணர்வும் ஒன்றாகின்றது. சத்தியவான் சாவித்திரி என்றான் சத்தியத்து உண்மையின் உணர்வை ஒளி நமக்கு அறிவிப்பது நமது உயிர். ஆக மனைவியின் நிலையில் அதே ஆண் பெண் என்ற நிலைகளைத்தான் ஆதில் உயிரணுக்கு தோன்றுகின்றது. தனக்குள் உணர்வின் தன்மை வரப்படும்போதால் வெப்பமாவது ஆண்பாலும் அதிலே மறைந்திருக்கு ஈர்க்கும் காந்தமாவது பெண்பால் என்றும் நாம் நுகர்ந்த உணர்வு ரெண்டும் சேர்த்துதான் ஈர்த்து தன்னுடன் கவர்ந்து உணர்வின் தன்மை உருவாக்குகின்ற அதில் உருவானதுதான் பிரம்மம். பிரம்மா தெளிவாக காட்டுகின்றது சாஸ்திரங்கள். ஆகவே விஷ்ணுக்கு பிறந்தவன் தான் பிரம்மான் என்றும் ஆக உருவானது எதுவோ இதன் தொழிப்பு வளரப்படும் போது உணர்வின் சக்தி இவருடன் இணைக்கப்படும் போது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி விஷ்ணுவின் மனைவி லட்சுமி ஈர்க்கும் நிலை. அதே சமயத்தில் உருவான நிலை உணர்வை ஒளியாக்க மாற்றுவதும் தன் இனத்தை வளர்ப்பதும் பிரம்மனின் மனைவி சரஸ்வதி. எதனின் உருவானதோ அதன் ஞானத்தில் அந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றியாகும் போது சிவம். ஆக சிவத்துக்குள் சக்தி ஆக சக்தியாக இயக்குகின்றது என்றும் இப்படி மூன்று நிலைகள் கொண்டு மனித உடல்கள் எப்படி உருவாகிறது என்ற நிலையை நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்க உள்ளது. ஆகவே ஆரம்பத்தில் அவன் கண்டான் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் விளைவித்தான். ஆகவே அவன் வழிகளில் இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கு. இதுதான் கடவுளின் அவதாரம் என்று முதல் இந்த உணர்வின் தன்மை உருபெறும் சக்தி முதலே பெறுகின்றது சூரியன். ஆக இந்த மூன்று சக்தி ஒன்றாகி ஒன்றுக்குள் இடை கவர்ந்தது உள் நின்று அது இயக்கின் உணர்வின் செயலாக மாற்றுகின்றது. தனி ஒருவன் என்பது கடவுள் இல்லை. கடவுள் இந்த நிலைக்கு அர்த்தம் இல்லை. ஆக ஒரு உணர்வின் தன்மை உள் நின்று இயக்கும் தன்மை பெறுவதுதான் கடவுள். அவன் எங்கேயோ இருந்து நம்ம இயக்குகிறான் என்ற நிலைகளை நாம் உண்மையின் உணர்வை அவன் அறிந்தான். அந்த உணர்வின் வழி சென்றால் அவன் சென்ற பாதையில் நாம் இன்று அனைத்தையும் நஞ்சை ஒளியாக மாற்றும் உணர்வு வருகின்றது. ஆனால் இந்த விநாயகர் தத்துவத்தில் முழு முதற் கடவுள் உயிரணு தோன்றி பல மிருகநிலையை மாற்றி மனிதனாக எவன் பிறந்தானோ அவன் உருவாக்கும் தன்மை பெற்றவன். மனிதன் ஆனப்பின் கார்த்திகேயா அனைத்தும் அறிந்து கொள்ளும் சக்தி பெற்றவன். ஆக சீலாதிபதி இந்த ஆறாவது அறிவு இந்த மனிதனை காக்கும் நிலையை பெற்றது. ஆனால் பிரம்மாவை சிறப்பிடித்தான் இந்த துருவ மகரிஷி. தனதுக்குள் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எப்படி உருவாக்கினானோ ஆகினால் தன் கவர்ந்து உணர்வின் தன்மை தெரிந்து நஞ்சை வென்று உணர்வினை ஒளியாக மாற்ற தெரிந்து கொண்டவன். அதனால்தான் இந்த ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தான். இப்ப நஞ்சு என்ற உணர்வை தனக்குள் வந்தால் நஞ்சை வென்றிடும் அறிவு உணர்வை நமக்குள் நகர்ந்து இது உருவாக்குதல் வேண்டும். அது உருவாக்கினால் நஞ்சை இந்த உடலை நஞ்சு உள் புகாது காக்கும் நிலை வருகின்றது என்ற நிலைதான் தத்துவத்தை தெளிவாக கூறுகின்றான். ஒரு சிவம் என்றும் நாம் சேர்த்துக் கொண்ட வினைக்கு நாயகனாக மனித உருவென்றும் ஆக தீமையை அகற்றி உணர்வு முன்பு காத்திகை என்றும் அது அறிந்து தீமையில் போக அது பாதுகாத்துக் கொள்ளும் நிலை என்றும் தெளிவாக அண்டம் பிண்டத்தில் ஆணவிப்பார். நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு பின் நம் நிலை என்ன, இதை சற்று சிந்திக்கவில்லை என்றால் இன்று நாம் பார்க்கின்றோம். ஒரு வேதனை பார்க்கின்றோம், பத்திரிகைகளை பார்க்கின்றோம், வேதனைப்படுவோர் பார்க்கின்றோம். சிறுக சிறுக நம் உடலை சேர்த்து விஷத்தின் தன்மை கண்டால் அடுத்து பாம்போ தேவலோ ஆயிரும். மீண்டும் யாராவது இப்ப பாம்பு நம்மை கடிச்சுட்டு என்னாகும், ஐயோ பாம்பு கடிச்சிச்சுன்னு பாம்பு நினைவு, அடுத்தவங்கள்ட்ட மனுஷன் நினைவே வராது. பாம்பு மேலதான் அந்த விஷத்தன்மை நினைவு இழந்து விடுகணும். உடல் விட்டு சென்ற அந்த உயிர் என்ன போகும், நினைவின் உணர்ச்சிகள் குறைந்து விடுகின்றது, இது அடக்கி விடுகின்றது. ஆக எதனை உணர்வு வந்து அது ஈர்த்து கொள்ளுகின்றது. அங்கே இந்த உயிர் போன உடனே பாம்பு அப்படி விழுந்து போக வேண்டியது. ஆகினால் நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் தன்மை பெறுகின்றது. பாம்பு நம்மை கடித்தால் பாம்பு ஆயிடும், பாம்பை அடித்தால் அது துன்புறித்து உயிர் போகணும். பாலியனை கொண்டானே 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 இந்த உணர்வு நினைவு. இந்த உணர்வின் தன்மை நம்மை அந்த உணர்வு நுகர்ந்து உடலை விட்டு வந்தபடி நேரம் நம்மகிட்ட வந்துடும். நம்ம சுவாசத்துக்குள் வந்தனும் இந்த உணர்வை எடுத்து மனிதனாக பிறகு பாம்பு கடிச்சா பாம்பா பிறகுறோம், மனிதன் பாம்பு அடிச்சா பாம்பின் தன்மை வரும். ஆக நாம் மனிதனாக உருவாக இப்படித்தான் நம்ம தாய் கருவில பிறந்தோம். நாம என்ன செய்யறோம், இன்னைக்கு மான் புலி அடிச்சு சாப்பிட்ட உடனே அது கீதையில் என்ன செய்யறான், நீ அந்த அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான், மானின் உயிரார்மை சென்றத்தின் கண்ணன் சாரதியாக செய்யறான். யாரு கண்ண இந்த கண்கள் எதை உற்று பார்த்ததோ உணர்வின் தன்மை கொண்டு சாரதியாக சென்றவன் என்ன செய்யுது, அந்த வியூகத்தை தவிர்த்து அதனில் சென்று நீ அதுவாக தெளிவாக காட்டுறான் காவியத்தை. நாம் பார்த்துக் கொள்றோமா இல்லையே, அப்ப அதுக்குள்ள பொண்ணு பாதுகாப்பு இடம் இருக்குது, அது குட்டியா வந்தாச்சுன்னா பாதுகாப்பு அப்படி தலை கொடுக்கு வராம பாதுகாக்கு. இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் அப்படிங்கிற வகையில் மனிதன் எப்படி நாம எப்போ நமக்கு பாதுகாப்பது. இதை வந்தவன் அந்த துருவ மகிழ்ச்சி அந்த உணர்வின் தன்மையை கண்கொண்டு கூர்மையா காத்து இந்த உணர்வின் தன்மை வந்தால் இன்னொரு பிறவிக்கு போகாதபடி இது இழுத்தரா எப்படி நம்மளை பாதுகாப்பா நிறுத்தணும் நீ என்னைக்கு நிலையாகிறதா அப்படின்னு நம்ம உயிர் அங்கு கொண்டு விடும். என்னை இப்படி செய்தானே மோசம் செய்தானே பாதி நம்ம உணர்வு எடுத்து உன்னால் நமக்கு நோய். இந்த உடல் ஊட்டி சென்ற பிற்பாடு எங்க போவோம்? அவன் உடலுக்குள்ள போவோம். இங்க என்னச்சும் பேய் மனம் அந்த உடலுக்குள் போய் பேயாவும் அட்டி படைப்போம். அவனும் உணர்வின் தன்மை சீரழிப்போம். வேதனை அனுபவிப்பான், விஷத்தை உழுவு கொடுப்பான், இந்த உணர்வு எடுப்போம். உடல் வெளியே வந்துடும், அப்புறம் என்ன செய்வோம்? அடுத்து எந்த விஷயத்தின் அழுகோலோ அடுத்த உடலை பிறப்போம். அதனாலதான் குருநாள் காட்டுக்குள்ள கொண்டு போய் ஆடு நிறைய சாப்பிடலாம், கோழி சாப்பிடணும், வேட்டையாடி நிறைய கறியை சாப்பிட்டு இருப்போம், எல்லாம் நிறைய சாப்பிடலாம் பாரு. சாப்பிடான்னு சொன்ன உடனே இவர் இத்தனைக்கு ஆடுன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுல இருந்து சாப்பாடுல இருந்து மட்டனுக்கு தான் கண்டா வாங்கி வர காரணம். நீ நம்ம இதுக்கு பாம்பா இப்ப சாப்பிடுறோம், ஆட்டுக்கறியை நிறைய சாப்பிடுறோம்னு பாருங்க. கடைசியில அதை சாக போகும்போது துடுக்கு துடுக்குன்னு இப்ப சொல்லுவோம், அந்த என்ன ரெண்டு ஆடு ரெண்டு கோழியை கொண்டு கறி வச்சிட்டோம்னு உயிர் சீக்கிரம் போயிரும்பா அப்படின்ட்டு. இதெல்லாம் இயற்கையின் உண்மையின் நிலைகளை அந்த அகசின் கண்டத்தை பெறும். இருந்தால் குருநாதர் எனக்கு இப்படி இந்த உணர்வு ஊட்டினார், என் பூர்வ புண்ணியம் தான் சொல்லணும். நான் இதெல்லாம் என்னை கத்துக்கிட போறது என்னைக்கு நான் தெரிஞ்சிருப்பேன். இப்ப நீங்க கேட்கறீங்கன்னா உங்க பூர்வ புண்ணியம் வர்றவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சின்ன வர நேரம் இப்போ சென்னை சமையல் போட அவனுக்கு காசு கொடுக்கணும், நீங்க கொடுக்கணும், அதனால இந்த சினிமா படம் பார்க்கணும், அங்கே போனா பார்க்கணும், எந்திரிச்சு அந்த போறது இங்க என்ன அறுத்துக்கிட்டு இருக்காருங்க, சினிமாவுக்கு போறவங்களும் வந்து வீட்டில் இன்னைக்கு டிவி எங்க இருக்கும், இந்த நேரத்தில் நல்ல காட்சி படம் போடுறோன்னு சொன்னா என்ன சாமி இப்படி வரும், ரெண்டும் கலந்தாங்கன்னு சினிமா பார்க்க காட்சி தான் வரும். அது நாளைக்கு என்னச்சும் உண்டாகும் நிலையை நம்ம வேர் வலிக்கதான் தேசியத்திற்கு. இதுவெல்லாம் மனிதன் வாழ்க்கை நாம் எதை நடிக்கின்றோமோ அவை அனைத்தும் நம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற நிலையை காட்டி இன்று நாம் மனிதன் இதையெல்லாம் தெளிந்து நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நாம் இன்று தெளிவாக காட்டுகின்றான். இன்று துருவ நட்சத்திரமாக இருப்பது காலையில் அந்த சூரிய உதயமாகும் போது அந்த உணர்வுகளை அலைகளாக மாற்றி வருது. இன்று நாம் மனிதனுக்குள் நாம் மனிதனாக எடுத்துக்கொண்டிருப்போம், என்னை திட்டினது போனதெல்லாம் நமக்குள் பதிவா இருக்கு, அவனுக்குள்ளும் பதிவா இருக்கு. இது சூரியன் எடுத்து இங்க வச்சிருக்கு, இதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. இப்ப சூரியன் ஒரு செடியின் சத்தை எடுத்தால் விளைந்து விட்ட நிலத்தில் ஊண்டினால் பூமியின் ஈர்ப்பின் தன்மை கொண்டு உணவு கொடுத்து அந்த செடியை வளர்க்குது. நமது உயிரோ அந்த செடியின் சத்தை எடுத்தால் அணுவாக மாற்றி உடலாக மாற்றும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. ஆக நாம எந்த சத்தினை சாப்பிட்டோமோ அந்த உணர்வின் சத்தை வந்து உடலாக்குது, அந்த உணர்வின் அறிவாக நம்ம இயக்குது, அந்த உணவுக்கொப்ப உணர்ச்சிகள் ஆகுது, அந்த உணவுக்கொப்ப நடமாடும். செடியும் இருந்த இடத்தில் தன் உணர்வு எடுத்து வளைகின்றது. நாம் சுவாசித்த உணர்வு தேடி சென்று நாம் உணவை உட்கொள்ள செய்கின்றோம். இதெல்லாம் நாம் தெரிந்துகணும். ஞானி நம குறித்து மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் விநாயகர் புராணத்தை நாம் தெளிகொண்டால் இனி மனிதனுக்கு பின் நாம் எல்லை எதுவும் இனி பிறவி இருக்கக்கூடாது, அந்த நிலை அடையணும்.